صراطه ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்றாருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், சஹாபாக்கள், சாபியீன்கள், தபவு சாபியீன்கள், இன்று வரை இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்கள் மீதும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குகின்ற நூதன அனுஷ்டானங்கள் என்றும், அனைத்து நூதன அனுஷ்டானங்களும் நரகத்திற்கே கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு பொன்மொழியிலும் ஞாபகப்படுத்தியதை உங்களது சிந்தனைக்கு தந்தவனாய், இங்கு ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஒன்று குழுமி இருக்கும் எனது இஸ்லாமிய நேசங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதை எடுத்து பார்க்கின்ற பொழுதும், முஸ்லீம் தேசமெங்கும் இரத்தம் சிந்தப்படுவதையும் குண்டுகள் வெடிக்கப்படுவதையும் தொடர்ந்து பிரச்சினைகள் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்ற அதேவேளை, ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வெளிப்படையாக எந்த பிரச்சினைகளும் இன்றி உல்லாசமாக அனைவரும் அனைத்து உரிமைகளையும் பெற்றது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில், அல் குர்ஆன் அத்தியாயம் 61:8, அவர்கள் அல்லாஹுடைய ஒளியினை தங்களது வாய்களால் ஊறி அணைக்க முயற்சிக்கின்றார்கள். வெறுத்தாலும் கூட அவர்கள் வெறுத்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த ஒளியினை பூரணப்படுத்துவான் என்ற அந்த குர்ஆனிய வசனத்திற்கு இணங்க, எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் அரசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எதிர்காலம் இஸ்லாத்திற்கு என்கின்ற சொல்கின்ற பொழுது, இறந்த காலம் யாருக்குரியதாக இருந்தது, நிகழ்காலம் யாருக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற வினா உங்களுக்கு மத்தியில் எழலாம். இறந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த உலகம் தாண்டி மறுமையாக இருப்பினும் இஸ்லாத்திற்கே என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இருந்த போதிலும் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பதும் அதனுடைய காலகட்டத்திலே, அந்த வளர்ச்சி காலகட்டத்திலே ஏற்படுகின்ற மந்தநிலை என்பதும், அந்நியர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற சூழ்ச்சிகள் என்பதும், சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுவது என்பதும் இஸ்லாம் தோற்றுவிட்டது என்பதற்கு அர்த்தம் கிடையாது. மாறாக முஸ்லிம்களாகிய நாம் இந்த பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த வழியில் அதனை பொறுமை காக்கின்ற பொழுது அது வெற்றியாக மாறுகின்றது. மாற்றமாக அதற்கு மாற்றமாக நாம் நடக்கின்ற பொழுது அது தோல்வியாக இருக்கின்றது. பிரச்சனைகளோ சோதனைகளோ ஏற்படுவது என்பது இஸ்லாத்துக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. மாறாக முஸ்லிம்கள் அதனை எவ்வாறு சந்திக்கிறார்கள் என்ற அடிப்படையை கொண்டு அவர்களுக்கு அது வெற்றியாகவும் தோல்வியாகவும் அமைகிறது. இருந்த பொழுதும் எம்மில் சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் 5 நேரம் தொழுகிறோம், ரமதானிலே நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏன் ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ் செய்கிறார்கள், கஅபா தவாஃப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத ஒரு நேரம் கிடையாது. இப்படி இருந்தும் கூட முஸ்லிம்களுடைய நிலை என்ன, முஸ்லிம் நாடுகளுடைய நிலை என்ன, அந்நியர்களால் அடிவாங்குவதானா முஸ்லிம்களுடைய நிலை, அல்லாஹும் அவனது தூதரும் குறிப்பிட்ட அந்த வெற்றி இந்த முஸ்லிம்களுக்கு கிடைக்காதா என்று எண்ணி, நாம் தொழுது வேலை இல்லை, நாம் நோன்பு நோற்று வேலை இல்லை, ஹஜ் செய்து வேலை இல்லை, சதகாக்கள் கொடுத்து வேலை இல்லை, நாம் கேட்கின்ற பிரார்த்தனைகள் வானத்தை நோக்கி செல்வதில்லையா என்று தடைவடைகின்றனர். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை இவ்வுலகத்திலே வெற்றி பெற செய்வான். எனினும் முஸ்லீம்களாகிய நாம் இவ்வாறு எண்ணி எமது இபாதத்களில் நாங்கள் தடைவடைகின்றோம், மார்க்கத்திலே ஒரு அசமந்த போக்கை நாம் எதிர்கொள்கின்றோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய நிழலிலே சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உடம்பு முழுதும் சூட்டு காயங்களுடன் வேதனைகளுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அலா தத்உல்லாஹ லனா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாதா, அலா தந்தசுருலனா எங்களுக்காக நீங்கள் இறைவனிடம் உதவி தேடக்கூடாதா என்று அந்த சஹாபி கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லகத் கான மன் கான கப்லகும் ஃபயுஸா பிர்ரஜுல், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தில் சிலர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய அவர்களுடைய உச்சம் தலையிலே வால் வைக்கப்பட்டு அவர்கள் சிறுக சிறுக அறுக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் கூட அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டும் தடம்புறவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி பெறும், எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சொன்னால், இந்த மக்கா பூமியிலே வெற்றி பெறும். சன்ஆவிலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக இந்த மக்கா பூமிக்கு வந்து செல்கின்ற அளவுக்கு அச்சமற்ற சூழ்நிலை இந்த பூமியிலே ஏற்படும். இருந்தாலும் வலாக்கிங்கும் தஸ்தாகிலோன், என்றாலும் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு மத்தியில் உடம்பு முழுதும் சூட்டுக்காயங்களுடன் வேதனைப்பட்டு கொண்டு வந்த அந்த சஹாபியை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள். நாங்களும் நீங்களும் இந்த மார்க்கத்திற்காக எதனை இழந்துவிட்டு எதனை செய்துவிட்டு நாளைக்கே வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையவே கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் வெற்றிக்கும் உள்ள யதார்த்தமான ஒன்றுதான். ஒருவர் ஒரு மனத்தை நாட்டிவிட்டு நாளைக்கோ அல்லது இன்றைக்கோ அது கணி தர வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தமானது. இருந்தாலும் அது நடக்க போவது கிடையாது. அதற்காக தண்ணி ஊற்ற வேண்டும், பசலையிட வேண்டும், களைகளை பிடுங்க வேண்டும். அப்பொழுதுதான் பல வருடங்கள் தாண்டி கனியை பெற முடியும். இவ்வாறு இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா இயற்கையாகவே சில விடயங்களை வைத்திருக்கின்றான். சோதனைகள் ஏற்படுவது என்பது இஸ்லாத்துக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நியதி. அல்லாஹு தஆலா தனது திருமறையின் 29வது அத்தியாயம் சூரா அன்கபூத்தின் 2வது வசனம் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று குறிப்பிட்டுவிட்டு, நிச்சயமாக நாம் உங்களுக்கு முன் சென்றவர்களை நாம் சோதித்தோம், வலகதி பதன்னல்லதீனமின் கபலியும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், எதுக்குவதற்கும் என்று சொன்னால், வலையாளமன் அல்லாஹுல்லதீன வலையாளமன் அல்லாஹுல்லதீன சதகு வலையாளமன் காலிபீன், அல்லாஹுவை ஈமான் கொண்டதாக சொல்பவர்கள் உண்மையாகவே ஈமான் கொண்டவர்கள் யார், அதனை பொய்யாக சொல்பவர்கள் யார் என்பதை காண்கின்ற வரைக்கும் அறிகின்ற வரைக்கும் நாம் சோதனைக்கு உள்ளாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டோம் என்று பொழிந்திருக்கிறோம். இந்த ஈமான் கொண்டதாக முடிந்தது உண்மையா பொய்யா என்று எம்மை சோதிக்கின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அறிகின்ற வரைக்கும் எமக்கு சோதனையை தருவான். கல்லை போட்டு யாரும் பரீட்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் மாணிக்க கற்கள் என்று சொல்கிறீர்கள், ஆகவே அங்கு பரீட்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. யாரும் தகத்தை போட்டு பரீட்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் அதனை தங்கம் என்று சொல்கிறீர்கள், ஆகவே அங்கு உரசி பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நீங்கள் உங்களை மூமிங்கள் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று பார்க்கின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா சோதனைகளை ஏற்படுத்துவான். காசு இருந்தால் மற்றும் பள்ளிக்கு செல்பவர்களாக இருக்கக்கூடாது. பணம் இருந்தால் அதை நல்ல வழியிலே செலவழிப்பதில் மூமினாக இருக்க வேண்டும். வறுமையிலும் பொறுமை காப்பதில் மூமினாக இருக்க வேண்டும். வறுமையிலும் ஹராம்களால் பேணுவதில் மூமினாக இருக்க வேண்டும். பெற்றோர், பிள்ளைகள், ஆசிரியர், மாணவர், முதலாளி, தொழிலாளி என சகல விடயங்களிலும் ஈமான் பரிசோதிக்கப்படும். இவ்வாறு அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகின்றான். சூரா பக்ரா அத்தியாயம் 2:217 வசனத்தில், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தில் சிலர்கள் சோதனைக்கும் பிரச்சனைகளுக்கும் தீங்குகளுக்கும் மத்தியில் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய தூதர்கள், அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களும், அதனை ஈமான் கொண்ட மக்களும், அல்லாஹுடைய வெற்றி எப்போது வரும், அல்லாஹுடைய வெற்றி எப்போது வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இன்று நாம் இந்த இஸ்லாமிய உலகத்தை எடுத்து நோக்குகின்ற பொழுது, உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக எங்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக கெடுபிடிகளும் சூழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒளிமயமான எதிர்காலம் என்ற இந்த துணியிலே தியாகங்களின் தேவைப்பாடும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுப்போரிலே பத்ர் போரிலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்யப்பட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்த அபூஜஹல் கொலையுண்டிருக்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை கூப்பிட்டு, சுமையாவை கொண்டவனுடைய நிலையை பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் தாக்கம் செலுத்தியது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இழப்பாக கருதவில்லை. முஅத்தா யுத்தத்திலே ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரண செய்தியை எடுத்துக்கொண்டு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து அந்த ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு சென்றால் உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர்களுடைய குழந்தைகள் ஓடி வருவார்கள். அவ்வாறு அன்றும் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளை மாறி மாறி முத்தமிடுகிறார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுக்கள் வடிகின்றது. இதனை பார்த்துக் கொண்டிருந்த ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அறிந்து கொண்டார்கள். ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இழப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இழப்பாக கருதவில்லை. கண்ணீர் மல்க நபி ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண செய்தியை ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின்பால் எவரெல்லாம் ஷஹீதுகளாக உயிர் தியாகம் செய்து கொண்டார்களோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்கான பசலைகளாக எடுத்துக் கொண்டார்களே தவிர அதனை இழப்பாக கருதவில்லை. இந்த இஸ்லாத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் என்ற அந்த துணியில் இழப்புகள், அதாவது தியாகங்களின் தேவைப்பாடு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டது, அதே போன்று உங்களுக்கும் சோதனைகள் ஏற்படும். அப்பொழுது நீங்கள் அதனை பொறுமையாக, அதனை இஸ்லாத்துடைய வடிவிலே அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த வடிவிலே நீங்கள் அதனை பொறுமை கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகின்ற சோதனைகளும் பிரச்சனைகளும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளிலே முன்னறிவித்தலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யூஷிகு அன் ததா அலைக்கும் உல் உமம் உமம் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பன்மையாக குறிப்பிடுகிறார்கள். உமம் என்பது அனைத்து சமூகங்களையும் குறிக்கின்றது. உங்களை நோக்கி இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சமூகங்களும் உங்களை நோக்கி விரண்டு வரும். எப்படி விரண்டு வரும் என்று சொன்னால், கமா தஜால் அக்லத்து இலா கஸ்தஹா, ஒரு பசி குடித்த ஒரு பிராணி எவ்வாறு அந்த உணவை நோக்கி விரைந்து செல்லுமோ, அந்த உணவை பற்றிக் கொள்வதற்காக விரைந்து செல்லுமோ, அதுபோன்று உங்களை நோக்கி இந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஏனைய அந்நியவர்கள் தொடர்ந்து வருவார்கள், விரண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அந்த நேரத்தில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போம், எண்ணிக்கையில் நாங்கள் குறைவானவர்களாகவா இருப்போம் என்று அந்த சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது, பல் அன்தும் கதீரூன், இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் அதிகமானவர்களாகவே இருப்பீர்கள். என்றாலும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தினை இயற்கையாக வைத்திருக்கின்ற ஒன்றுதான். எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றிய ஒரு அச்சத்தன்மையை போட்டிருந்தான். அந்த அச்சத்தன்மை அந்த எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களின் இந்த முஸ்லிம்களை பார்த்தால் அச்சமடைகின்ற நிலை இல்லாமல் போகும். அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வகன் என்ற நோயை போட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், இந்த உலகத்தின் பாலான ஆசையும் மர்மை மௌத்தை பற்றிய வெறுப்பும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைய இந்த இஸ்லாமிய உலகத்தை நாம் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 53க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. இவை அனைத்தும் அந்த ஹதீஸுடைய தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக குறிப்பிடுகின்றார்கள், அவர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்று ஆங்காங்கே பிரிந்து இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுபோன்று இன்று இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய தனிமனிதர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, நாடுகளாக இருப்பினும் அவர்கள் பிளவுபட்டு ஹுப்பு துன்யா, நாம் எமக்காக சேர்க்க வேண்டும், எமக்காக பணத்தினை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் அவர்கள், அந்த மோகத்திலேதான் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த உம்மத்தை பற்றிய இஸ்லாமிய உணர்வுகள் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலிருந்தும் எடுபட்டு விட்டு இந்த துன்யாவை பற்றிய ஆசையும் அதை பற்றிய மோகமும் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி பிடித்து விட்டது. இதை நாம் இன்று கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். பர்மாவிலே முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், இரத்தம் அவர்களுடைய இரத்தம் ஓட்டப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இளம் சிறார்கள் சிவத்திலே அடிக்கப்பட்டு சிதற வைக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். அவர்கள் தப்பிப்போவதற்காக கடலிலே இறங்கி அவர்கள் கப்பல்களிலே செய்ய முயற்சித்தால் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது. இந்த போதெல்லாம் இஸ்லாமிய உலகு எவ்வித நடவடிக்கையும் எடுக்க தவறியது. இருந்த போதிலும் இப்போது ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கின்றது. இவ்வாறு இஸ்லாமிய நாடுகள் எதை எடுத்துக் கொண்டாலும், சிறுபான்மையினராக வாழ்ந்தாலும் சரி, பெரும்பான்மையினராக வாழ்ந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும் கட்டவிழ்த்துவிடப்பட்டுக் கொண்டிருப்பதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான். சூரா ஆல் இம்ரான் 140வது வசனம், இன் யம்சஸ்கும் கருஹுன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌமு கருஹும் மித்ருஹும். இந்த வசனம் இந்த சோதனைகள் பற்றி இறங்குகின்ற ஒரு வசனம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களும் உஹத் போரிலே தோல்வியுற்று மனம் தொங்கி இருக்கின்ற பொழுது இந்த வசனம் இறக்கப்படுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன் யம்சஸ்கும் கருஹுன், உங்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்பட்டால் அந்த தீங்கினை இழைக்க சமூகத்திற்கும் அவ்வாறான ஒரு தீங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் குறிப்பிட்டுவிட்டு, அதாவது நீங்கள் பதிலிலே வெற்றி பெற்றீர்கள், உகதிலே தோல்வியுற்றிருக்கிறீர்கள், அவர்கள் பதிலிலே தோல்வியுற்றார்கள், உகதிலே வெற்றி பெற்றார்கள். திருக்கல்லையாமுனுஜாவிலுஹாபைனன்னாஸ், இந்த கால சக்கரத்தை நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி மாறி வரச் செய்வோம். ஒருவருக்கு தொடரும் நேர்த்தியாக வெற்றி, ஒருவருக்கு தொடர்ந்தேர்ச்சியாக தோல்வி கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அல்லாஹு தஆலா இதனை கொடுக்கவில்லை. இதை சொல்லிவிட்டு பின்னால் இந்த வசனம் சொல்கிறது, ஏன் என்று சொன்னால், பழையாட அதாவது உங்களில் பொறுமைசாலிகள் யார்? சுகதா, அல்லாஹுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்தவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இலங்கையிலே கிட்டத்தட்ட 30 வருடங்களாக யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அது 2009 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1991 வடபுலத்தில் இருந்து முஸ்லிம்கள் ஆயுத முனையிலே 24 மணிச்சியாலங்களுக்குள் விரட்டப்பட்டார்கள். ஆனால் அந்த விரட்டிய அந்த சமூகம் 30 வருடங்கள் தாண்டி அதே ஆயுதமுனையால் அவர்கள் வேறொரு சமூகத்தால் விரட்டப்பட்டார்கள். இது இதை நாம் கண்கூடாக கண்டோம். அவ்வாறு பர்மாவிலே பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பர்மாவிலே பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பது தொடர்ந்தேர்ச்சியாக இது பிரச்சனை. முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான பிரச்சனை முடிவுற்றதுடன் இது முடிவுற்று விடாது. மாறாக எப்பொழுது முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான பிரச்சனை முடிவிருக்கிறதோ அப்போது இவர்கள் எவ்வாறான ஒரு கொடூரமான செயல்களை முஸ்லிம்களுக்கு எதிராக புரிந்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும். எப்படி ஏற்படும் என்று சொன்னால், அவர்கள் இப்பொழுது இரத்தத்தை கண்டு பயப்படப் போவதில்லை, கொலைகளுக்கு அஞ்சப் போவதில்லை. அவர்களுடைய வளமையாக மாறிவிட்டது. எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் வாள்களை எடுத்து வெட்டுவதும், பிள்ளைகளை சிவத்திலே அடித்து கொலை செய்வதும், மனிதர்களின் உயிர்கள் அவருக்கு துச்சமாக மதிக்கப்படுவதும் அவர்களுக்கு பழகி போய்விட்டது. எப்பொழுது முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை நிற்கின்றதோ அப்பொழுது அவர்களுக்கு இடையில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதும் அவன் வாளெடுத்து வெட்டுவதற்கு துணிவான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு இது பழகி போய்விட்டது. கணவன் மனைவி சகோதரன் சகோதரர்கள் என்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கு இடையில் இந்த கொடூரமான கொலைகளும் இந்த உயிர் சேதங்களும் ஏற்படுவது என்பது யதார்த்தமாக மாறிவிடும். ஒரு ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு சட்டம் போட்டார்கள். அதாவது ஓரினை சேர்க்கைக்கு அனுமதி வழங்கினார்கள். அந்த ஓரினை சேர்க்கைக்கு அனுமதி வழங்கியது என்பது இப்பொழுது அவர்களுக்கு தென்படாது. பல வருடங்கள் செல்லும், 20-25 வருடங்கள் சென்ற பிறகு அவர்கள் அங்கு சனத்தொகையிலே ஏற்படுகின்ற அந்த பிரச்சனையை எதிர்நோக்குவார்கள், சனத்தொகை குறைபாட்டை எதிர்நோக்குவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த ஓரினை சேர்க்கைக்கு அவர்கள் அனுமதி அளித்ததன் விளைவை கண்டுகொள்வார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்கென இயற்கையாகவே சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான். சோதனை, அதாவது காபிர்களால் அந்நியர்களால் சோதனை ஏற்படுவது என்பது இந்த மார்க்கத்திற்கென அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஒரு இயற்கையான ஒரு தன்மையே. எனவே இந்த சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை முஸ்லிம்கள் தமக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் அதனை பொறுமையாக இருந்து அதை பொறுமையாக கையாண்டு அல்லாஹுவிடம் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، இஸ்லாத் உடைய ஒளிமயமான எதிர்காலம் என்ற துணியிலே சோதனைகள் பற்றி, சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுவது என்பது அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இயற்கையான ஒரு காரணமே என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வழியிலே அல்லாஹு தஆலா தனது திருமறையில் குறிப்பிடுகின்றான், நாம் உங்களுக்கு பிள்ளைகளிலேயும் செல்வத்திலேயும் குறைவை ஏற்படுத்தி, உங்களுடைய வருமானங்களில் குறைவை ஏற்படுத்தி, உங்களுக்கு அச்சத்தை கொண்டும் பயத்தை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறிவிட்டு இவ்வாறு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நன்மாராயம் கூறும்படி அல்லாஹ் தனது திருமறையில் குறிப்பிடுகின்றான். இவ்வாறு இந்த சோதனைகள் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதாவது ஏற்படுகின்ற பொழுது அதில் அவர்கள் பொறுமை காக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு வெற்றியாக அமைகின்றது. அல்லாஹு தஆலா ஒருவருக்கு ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்க விரும்பிவிட்டான் என்று சொன்னால், இஸ்லாத்திலே ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்து மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது. ஒருவருக்கு அல்லாஹு தஆலா அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்தை கொடுக்க விரும்பிவிட்டான் என்று சொன்னால், அவரை கொலை செய்வதற்காக ஒரு அந்நியனுடைய கையை ஓங்க செய்வான். அவர் அந்த அந்நியன் அந்த முஸ்லீமை வெட்டுகின்ற பொழுது அவர் ஷஹீத் என்ற பட்டத்தை அடைய முடியும். இவ்வாறு அல்லாஹு தஆலா சில இந்த சோதனைகளின் போதும் சில நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாம் அதனை இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று அதனை நாம் ஒரு இழப்பாக கருத முடியாது. மாறாக நாம் அதனை அதற்காக ஒரு சுக்கம் கொள்ள முடியுமே தவிர அதனை ஒரு இழப்பாக நாம் எடுத்துக் கொள்ள கூடாது. இவ்வாறே ஒருவருக்கு ஒரு பிள்ளை இரண்டு கண்களும் குருடான நிலையில் பிறக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? அல்லாஹு தஆலா இவருக்கு இப்படி பிள்ளைகளை குறித்து சோதிக்கிறானே. அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எனது அடியானில் எவருக்கு இரண்டு கண்களையும் குருடாக கொடுத்து அவர் அதனை எனக்காக பொறுத்து கொண்டால் அவருக்காக நான் சுவனத்தை கொடுக்கின்றேன் என்று ஹதீஸுல் குட்சியிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஒருவருக்கு பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், ஆனால் மரணித்து விடுகிறார்கள். நாம் என்ன நினைப்போம்? அல்லாஹு தஆலா இவ்வாறு இவரை சோதிக்கின்றாரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யாருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்து அவர்கள் மரணிக்கிறார்களோ, அதாவது மூன்று பிள்ளைகளும் மரணித்து பிறந்து மரணிக்கிறார்கள் உடனே அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்தை கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கின்றால், அவ்வாறென்றால் இரண்டு பிள்ளைகள் மரணிப்பவருக்கு என்ன நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவருக்கும் சுவனம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே சோதனைகள் ஏற்படுவது என்பது அது எமக்கு நலவாக அமைகின்றது. எனவே நாம் இந்த சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை பொறுமையாக கையாளுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாக்கள் சோதனைகள் ஏற்படுவது பற்றி ஒரு ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாஹிபு சிர் இரகசியத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சஹாபி ஹுதைபத்துல் யமானி என்று சொல்கின்ற அந்த சஹாபி அதனை பதிவு செய்திருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இளம் சஹாபாக்கள் சிலர், தாபியீன்கள் சிலரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களில் யாருக்காவது ஃபித்னாக்கள் இந்த சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுவது பற்றிய ஹதீஸ் தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எனக்கு தெரியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸை சொல்லுங்கள் என்று. ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலே பிள்ளை கூட்டிகள், அதாவது மனைவி மக்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சோதனைகளை ஒருவர் தாங்கிக் கொண்டால், பொறுத்து கொண்டால், அல்லாஹுக்காக அதனை அவர் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இந்த ஃபித்னாவை பற்றி கேட்கவில்லை, மாறாக கடல் அலைகள் போன்று ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்ற ஃபித்னாவை பற்றி கேட்கின்றேன் என்று உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது அந்த ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏன் அந்த ஃபித்னாவை பற்றி கேட்கின்றீர்கள்? அதற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு வாசல் இருக்கின்றதே என்று ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அந்த வாசல் உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? அப்பொழுது ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாசல் உடைக்கப்படும். உமர் அலி அல்லாஹு அவர்கள் உடைக்கப்படுவது என்பது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட நாசம்தான். ஏனெனில் வாசல் திறக்கப்பட்டால் எப்போதாவது அதை மூடிவிடலாம், உடைக்கப்பட்டால் அதை ஒருபோதுமே மூட முடியாது என்பதை உமர் அலி அல்லாஹு அவர் விளங்கிக் கொண்டார்கள். அந்த சபை கலைந்தது. அங்கிருந்த இளம் சகாபாக்களுக்கு உள்ளத்திலே ஒரு கேள்வி, இந்த பாப் வாசல் என்று குறிப்பிட்டது எது, இந்த பாப் என்பது எதனை குறிக்கின்றது என்ற ஒரு கேள்வி. இருந்தாலும் உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய சபையிலே அதனை கேட்க கூச்சப்பட்டார்கள். ஹுதைபத்துல் யமானி அலி அல்லாஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி இந்த இளம் சகாபாக்கள் செல்கிறார்கள். ஹுதைபத்துல் யமானி அலி அல்லாஹு அவர்களை நோக்கி, உமர் அலி அல்லாஹு அவர்களிடம் நீங்கள் இந்த ஃபித்னாக்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாப் என்று குறிப்பிட்டீர்களே, அந்த வாசல் எது என்று கேட்டார்கள். அதற்கு ஹுதைபத்துல் யமானி அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பாப் உமர் அலி அல்லாஹு அவர்கள் தான், அந்த கதவு அந்த தடை உமர் அலி அல்லாஹு அவர்கள் தான். உமர் அலி அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்பு இந்த உம்மத்திற்கு அலைகள், அத கடல் அலைகள் போன்று ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று உமர் ஹுதைபத்துல் யமானி அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட பொழுது அந்த இளம் சகாபாக்கள் கேட்கின்றார்கள், இதனை உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிந்து கொண்டார்களா? ஆம், நான் சுருக்கமாக கூறியதை உமர் அலி அல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். தான் கொலை செய்யப்படுவதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதனாலேயே இந்த உம்மத்துக்கு இந்த வாசல் உடைக்கப்படுவது என்பது நாசமே என்று குறிப்பிட்டார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுடைய கொலையுடன் ஆரம்பமான அந்த பிரச்சனை, அந்த சோதனைகள் இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வால், அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் கொள்கின்ற அந்த பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், அந்த ஃபித்னா அவர்களை பீடித்து விட்டது என்று சொன்னால், அந்த தூக்கப்பட்ட அந்த வைக்கப்பட்ட வால் ஒருபோதும் நிறுத்திவிடப்பட மாட்டாது, அதாவது லம் யுர்ஃபா, அது தூக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்படுகின்ற ஃபித்னாக்கள் பிரச்சனைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸிலே ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் போன்று வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை என்பது எந்த அளவுக்கு வந்து வரும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம், இப்பொழுது ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம், இன்றைக்கோ நேற்றோ நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் இன்னொரு பிரச்சனை வரும். எவ்வாறான பிரச்சனை என்று சொன்னால், அந்த பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும், இந்த பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையாக மாறிவிடும். நாம் அதனை எமது இலங்கையிலே கண்டோம். கடந்த 3 வருட காலமாக முஸ்லீம்களுக்கு எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய கடைகள் உடைக்கப்படுவதும் பள்ளிகள் நாசமாக்கப்படுவதும் இவ்வாறு முஸ்லீம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதும் அரங்கேறிக் கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களே அந்த பிரச்சனைகளையும் அந்த சம்பவங்களையும் ஏற்படுத்திவிட்டு முஸ்லீம்களை குற்றவாளிகளாக மாற்றுகின்ற அந்த சூழல் ஏற்பட்டது. இவ்வாறு நாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆரம்பத்தில் அனுராதபுரத்தில் ஒரு தர்கா உடைப்பு சம்பந்தமாக பிரச்சனை ஆரம்பமானது. ஆனால் அதைத் தொடர்ந்து வேறு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாக மாறிவிட்டது. இவ்வாறு இந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது, ஃபித்னாக்கள் சோதனைகள் ஏற்படுவது என்பது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பாக இருக்கின்றது. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இவ்வாறான சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் சந்தேகமோ சடைவடைகின்ற நிலைமையோ ஏற்படுத்திவிடக் கூடாது. மாறாக இவ்வாறு நடப்பது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் உண்மையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக காண முடியும். காசாவிலே முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி அபாயா போட்ட ஒரு பெண்மணி, ஹிஜாப் அணிந்து இஸ்லாமிய உடை அணிந்த ஒரு பெண்மணி பாதையால் செல்கின்ற பொழுது பஸ்ஸிலே ஏறுவதற்காக முயற்சித்தால் அங்கு பஸ் நிப்பாட்டப்பட மாட்டாது. பிரசவ வருத்தத்திலே அந்த பிரசவ வேதனையை தாங்கிக் கொண்டு வைத்தியசாலைகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த யூதர்களால் வழியில் மறைக்கப்பட்டு ஹிஜாபத்திலே அபாயாவிற்குள் ஆயுதம் இருக்கின்ற என்ற போலி குற்றச்சாட்டுகளில் சோதனைகள் என்ற பெயரில் வழிகளிலே பாதைகளிலே அவர்கள் நிப்பாட்டப்பட்டு சோதிக்கப்பட்டு அவர்கள் வழிகளிலே பிரசவம் ஏற்படுகின்ற நிலை ஏற்படுகின்றது. அந்த பிரசவ வேதனையால் சிலர்கள் மரணிக்கின்ற நிலை கூட ஏற்படுகின்றது. அண்மையிலே இன்டர்நெட்டிலே ஒரு படம் வெளியானது, அதாவது ஒரு பிக்சர். எப்படி என்று சொன்னால், ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு பெண்மணி அவ்வாறு நின்று கொண்டிருக்கின்றார். கையிலே ஆயுதங்களை ஏந்திய யூத படைகள் சிலர், சில யூத ஆயுதம் தாங்கிய சிலர் அந்த பெண்ணுடைய பின்பக்கம் உதைகிறார்கள். இங்கு ஹிஜாப் கேவலப்படுத்தப்படுகிறது. போன கிழமை அல்லது இப்போது 5 நாட்களுக்கு முன்னர் ஒரு இன்டர்நெட்டிலே ஒரு பிக்சர் வந்தது. எப்படி என்று சொன்னால், 2 முஸ்லிம் பெண்மணிகள் ஹிஜாப் அணிந்த நிலையில் கையிலே விலங்கு மாட்டப்பட்ட நிலையில் யூதர்களுடைய அந்த ஜெயிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றால் அங்கு ஹிஜாப் கேவலப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுதும் அவர்கள் அந்த ஹிஜாபுடன் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இஸ்லாம் வாழ்கிறது, இஸ்லாம் இன்னும் முன்னேற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். ராசா பகுதியிலே குண்டுகள் மலைகள் போன்று கொத்து கொத்துகளாக அங்கு போடப்படுகின்ற பொழுதும் அந்த பல பல ஆயுதங்களுக்கும் அந்த ட்ரக்குகளுக்கும் மத்தியிலும் வெறுமனே சிறு சிறு கற்களை கொண்டு அவர்களை எதிர்த்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த இளைஞர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் ஈமான் அவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துகின்றது, இஸ்லாம் அவர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த பல அந்த பலதார ஆயுதங்களுக்கு மத்தியில் ட்ரக்குகளுக்கு முன்னால் அவர்கள் எதிர்த்து போராடுகின்ற இந்த நிலையை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் இன்னும் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். எனவே இந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவது என்பது யதார்த்தமான நிலையே. இருந்தாலும் அந்த சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதனே நாம் சற்று இஸ்லாமிய வரையறைக்குள் நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்று இருப்பது என்பது இன்று முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் இடையில் துன்யா என்ற அந்த அம்சம் அவர்களை குறுக்கிட வைத்துவிட்டது. இதனால் அவர்கள் இஸ்லாத்தை படிப்பதை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். இஸ்லாத்துடைய வழிகாட்டல்கள் அவர்களுக்கு ஒரு கேவலமாக அதனை நினைக்கிறார்கள். இன்றைய இந்த நவீன உலகத்திலே இஸ்லாமிய ஆடை அணிவது அவர்களுக்கு அது ஒரு கேவலமாக அவர்கள் அதனை நினைக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பது என்பது அவர்கள் அதனை ஒரு தரக்குறைவாக நினைக்கிறார்கள். இவ்வாறு இஸ்லாமை விட்டும் இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களை விட்டும் அவர்கள் தூரமாகி செல்வதனால் அந்நியர்கள் அவர்களை நோக்கி படையெடுப்பது நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டது போன்று இன்றைய இஸ்லாமிய நாடுகள் அவர்களுடைய அந்த ஒன்று சேர்கின்ற அந்த தன்மை என்பது அவர்களுக்கு மத்தியில் ஒரு கனவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த உலக ஆசையின்பால் அவர்களுடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டிருப்பதனால் இந்த நிலை அவர்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 1967 3வது இஸ்ரேலிய அரபு போர் முடிவடைந்து 6-day war, அதாவது 6 நாள் யுத்தம் முடிவடைகிறது. இந்த போரின் பிற்பாடு இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள், அதாவது அரபு நாட்டு தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால், இதன் பிறகு இஸ்ரேலுடன் நாங்கள் போரிடுவதை நிறுத்திவிடுவோம், இஸ்ரேலுடன் நாங்கள் சமாதான ஒப்பந்தங்களுக்கு போவோம், நாம் 1967 பெற்ற எகிப்திய சினாய் பாலைவனத்தையும் லெபனான் ஷிஃபா பண்ணைகளையும் சிரியா ஹோலண்ட் குன்றுகளையும் மீட்டெடுப்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம் என்று அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சிரியா எகிப்தியனுடைய அன்றைய தலைவராக இருந்த அன்வர் சதாத் அவர்கள் ஷிஃபா சினாய் பாலைவனத்தை மீட்டெடுப்பதற்காக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த முனாசிம் பே என்பவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார். அதாவது முஆஹதத்து ஸலாம் அல் மிஸ்ரியா, முஆஹதத்து ஸலாம் அல் மிஸ்ரியா இஸ்ரேலியா என்று சொல்கின்ற அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே கேம்ப் டேவிட் என்று சொல்கின்ற அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மொனாஷிங் பே என்று சொல்கின்ற இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் அன்வர் சதாத்தை பார்த்து குறிப்பிடுகின்றார், "You are just a politician." நீங்கள் வெறுமனே ஒரு அரசியல்வாதி, அதனால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். நான் என்னை டெனிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மதகுரு என்னை வளர்த்தெடுத்தார். நான் ஒரு பொலிட்டீசியன் மாத்திரமல்ல, ரிலீஜியஸ் பொலிட்டீசியன், நான் மதவாதியான ஒரு அரசியல்வாதி, அதனால் நான் இதிலே வெற்றி பெற்றேன். உங்களுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களை எவ்வாறு வளர்த்தெடுத்தார்களோ, அதன் பின்தொடர்ந்து வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களுடைய மாணவர்களை எப்படி வளர்த்தெடுத்தார்களோ, அவ்வாறு என்னை இந்த மதகுரு வளர்த்தெடுத்தார். நான் ஒரு மதவாதியான அரசியல்வாதி, அதனால் நான் இன்று வெற்றி பெற்றேன், நீங்கள் தோல்வியுற்றீர்கள் என்று அன்வர் சதாத்தை பார்த்து அந்த மொனாச்சிங் பே குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் என அனைவரையும் எடுத்துக் கொள்கின்ற பொழுது இன்றைய இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை எம்மா நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்லாத்திற்கு ஏற்படுகின்ற இந்த சோதனைகள், பிரச்சனைகள் என்பது யதார்த்தமான ஒன்று. இதன் போது முஸ்லீம்களும், முஸ்லீம்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் அந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்வதற்கு எம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹுவும் அவனது தூதரும் காட்டி தந்த இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் எமது முன்னெடுப்புகளை அதிவேகமாக செய்ய வேண்டும். இஸ்லாத்தியை படிப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். தங்களது பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிவு புகட்டப்பட வேண்டும். அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு பிள்ளைகளை பிள்ளை வளர்ப்பிலே கவனம் செலுத்த சொல்லி இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு இஸ்லாம் இஸ்லாம் கூறுகின்ற அந்த வழியில் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இஸ்லாமுடைய இந்த குழந்தை வளர்ப்பினை பெற்றோர்கள் படிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தனது பிள்ளைகளை இஸ்லாமிய மார்க்கத்துடன் கூடிய ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டும். இவ்வாறு சமூகத்தில் இருக்கின்ற சகல மட்டத்திலும் இஸ்லாமிய கருத்துக்கள் பேணப்பட வேண்டும். அப்பொழுது அல்லாஹுவும் அவனது தூதரும் காட்டி தந்த அந்த வெற்றி எமக்கு கிடைக்கும். சூரா சஃபிலே ஒரு சூரா சஃபினுடைய இறுதி வசனங்களிலே வருகின்றது, "நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத்தருகின்றேன். எப்படியான வியாபாரம் என்று சொன்னால், அதாவது நான் எப்படியான வியாபாரம் என்று சொன்னால், சுவர்க்கத்தை உங்களுக்கு பரிசாக தருகின்ற அந்த வியாபாரம். இருந்த போதிலும் நீங்கள் அதை விட வேறொரு விஜயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். என்ன என்று சொன்னால், அவசரமான வெற்றியை எதிர்பார்க்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஊரிலே சென்று ஒரு பயான் பண்ணிவிட்டால் அவ்வளவு அந்த ஊர் மக்கள் அனைவரும் தௌஹீதுக்கு மாறிவிட வேண்டும். இஸ்லாமியர்களாக அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களாக மாறிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது நடக்கவே நடக்காது. அதற்கு காலம் எடுக்கும். 25 வருடங்களோ 30 வருடங்களோ காலம் எடுக்கும். இருந்தாலும் அதனை நாம் பொறுமையாக கையாள வேண்டும். அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த வரையில் சோதனைகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது எமது உள்ளங்களை ஒருங்கிணைத்து இஸ்லாமிய அடிப்படையில் இந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்கின்ற மனசக்தியையும் சிலசம்பத்தையும் எங்களுக்கு தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.